மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் என்னோடு இருக்கும் உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் என் மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஒரு நாளில் இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு அநேக நன்றிகள். நம்முடைய இருதயத்தின் நாளுக்கு முன்னு நாம் நிர்வகித்துக் கொள்ளப்படுவோம். எனக்கும் இது ஒரு விசேஷமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் உணர்கிறேன். முதல் முதலாக சென்னை அறுவடையில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்கு நான் அவருக்கு நன்றிகள் நான் ஏற்றுக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கென்று நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய தலைப்பு சகோதரர் சொல்லிய வண்ணமாக மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நமக்கான பாடங்கள், லெசன்ஸ் ஃப்ரம் தி லைஃப் ஆஃப் மோசஸ் The servant of God. ஆதார வசனம் நீங்க வாசிக்கலாம், யாத்திராகமம் 2 முதல் 10
வசனம்.
ஆனாலும் கொஞ்சம் நேரம் அது நல்லா தெரியும் சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவர்கள் எகிப்துல அடிமைகள் தான், ஆனாலும் தேவனுடைய கரம் அவங்களோட இருந்துச்சு. ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப பெருகிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பெருகிருக்கிறாங்க அப்படின்னா, யோசேப்பு அறியாத ஒரு பார்வம் வந்தபோது பயமே வந்துடுச்சு. அவர் என்ன பயம் வந்துடுச்சு, இந்த இப்ரேயர்கள், அதாவது நம்ம இடத்துல அடிமைகளாக இருக்கக்கூடிய இப்ரேயர்கள் எண்ணிக்கை நாம பார்க்கும்போது எகிப்தியர்கள் அதிகமாயிடுச்சு. இல்லையா, வசனம் வாசிங்க, 1 அதிகாரத்துல 8 வாசிங்க. அழைத்து கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார். பார்வாளுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுத்தேன் என்றார். அந்த ஸ்திரீ சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தால் சிலை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜனத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேரிட்டான். இந்த சம்பவம் பல கோணங்கள்ல நாம பார்க்கலாம். மோசே பிறந்த விதம், அவரு அந்த பார்வோனுடைய சட்டத்தில் நின்று கொல்லப்படாமல் காக்கப்பட்ட விதம், அப்புறம் அவர் கொஞ்சம் வளர்ந்து பார்வோனுடைய அரண்மனையிலேயே அங்க ஒரு பார்வோனுடைய மகன் போல வளர்ந்த விதம், இதை நாம் எடுத்துக்கொண்டு எந்த விதமான கோணத்தில் கூட நாம தியானிக்கலாம். இப்போ 53 பாடங்கள் கிட்டத்தட்ட முடித்து வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்க எல்லோருக்கும் நன்கு தெரியும் நம்ம வேதத்தை கடந்த ஒரு வருட காலமா எப்படி ஒரு புது கோணத்துல தேவனுடைய திருப்பியில பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வசன சங்கதி எடுத்துட்டு ஒரு வேண்ட ஒரு நிழலும் பொருத்தமா நாம பார்க்கலாம். அல்லது இது ஒரு ஆவிக்குரிய பாடமா கூட இதை நாம பார்க்கலாம். இப்படி ரொம்ப இக்கட்டான சூழலில் இருந்தா மோசேனுடைய தாய் தன்னால இயன்றத செய்தாங்க, அதை தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சாங்க. அதனால நாமும் எந்த சூழலா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணுவோம், செய்யணும். கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாங்க, அந்த கோணத்துல கூட நாம அங்க பார்க்கலாம். அல்லது பாருங்க, தன்னால இனிமேல் ஒண்ணுமே முடியாத சூழல் உருவான போது மோசையினுடைய தாய்க்கு மோசை விஷயத்துல யார் வந்து உதவி செஞ்சாங்க, தேவனே அங்க உதவி செஞ்சுட்டாங்க. அதாவது நம்முடைய இயலாமை எப்போ நம்ம வாழ்க்கையில வெற்றி பார்க்குதோ கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்துல தான் யார் நமக்காக செயல்படுறதுக்கு ஒரு தருணமா இருக்கும், அந்த ஆங்கிள் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு வசனம் எடுத்துட்டா தேவன் நமக்கு இப்போ கொடுத்திருக்கிற அவருடைய ஆவியின் துணை கொண்டு பல கோணங்கள்ல பார்த்து அந்த வசன பகுதியிலிருந்து அழமான விஷயங்களே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு 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 பாக்கியம் தேவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனா இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த வசன பகுதியை நாம பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு இந்த வசன பகுதியை எந்த கோணத்துல பார்க்க போறோம், எந்த படிப்பினையின் அடிப்படையில இது பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வார்த்தை, நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப், நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பு குறித்து இந்த வசன பகுதியில இருந்து சில நல்ல படிப்பினைகளை நாம தியானிக்க போகிறோம் சகோதரர் சகோதரிகள். அதாவது இப்போ இங்க இருப்பவர்கள்ல சிலர் ஏற்கனவே தேவனிடத்துல அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, சத்தம் செய்தல், அர்ப்பணித்தல் செய்திருக்கிறோம். ஒரு சில வருடங்களா இந்த நெருக்கமான பாதையில அவருடைய துணையினால நடந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். கண்டிப்பா இப்போ ஃபாலோ கிளாஸ்ல பங்கெடுத்து அதை நிறைவு செய்து ஒரு சில இந்த அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல் வலியின் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிப்பதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நம் இருவருக்குமே கண்டிப்பா நம்மளுடைய அந்த அர்ப்பணிப்பு குறித்து ஒரு சில அருமையான கருத்துக்களை மோசேயினுடைய வாழ்வின் இந்த பகுதியிலிருந்து நாம எடுக்கிறதுக்கு நாம முயற்சிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கோணம். ஆனா இது ஒரு முழுமையான நிழல் பொருள் பகுதி இல்லை, மாறாக அந்த சம்பவத்தை நாம பார்த்து அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பவத்துக்கும் மோசே தாய் மோசே பெற்றெடுத்து மோசே தான் தனக்கு எல்லாமே இன்று கொஞ்சம் 3 மாதம் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்து திடீர்னு இல்லை இந்த குழந்தைய நான் என்ன பண்றேன், நாணப்பெட்டியில வச்சு விடுறேன் அப்படிங்கிற முடிவெடுத்து செஞ்சு அது செய்யும்போது ஆர்வனுடைய குமாரசி வந்து அதைய குழந்தை எடுத்து அதை தன் குழந்தையா ஆக்கிக்கொண்டு ஆனா திரும்ப யார்கிட்ட கொடுத்துடுறான். மோசை தாய்கிட்டே கொடுத்து வளர்த்து சொல்லி எல்லா சப்போர்ட் பண்ணி அதுக்கு சம்பளமும் கொடுக்கிற இந்த தம்பவர்களை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு இதுல இருந்து சில இணைகள் சில ஒற்றுமைகள் ஆவிக்குரிய ரீதியில நாம அங்க பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகள். சரி, இப்போ நாம முத ஒற்றுமை நாம அங்க பார்க்கலாம். பாருங்க, மோசே எகிப்துல அங்க திறந்த போது எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு என்று யோசித்தோம்னா அங்கு ஒரு மரண சாபமே நிறைவேற்றப்பட்டு இருந்துச்சு, மரண தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு இருந்துச்சு. பிறக்கிற ஒவ்வொரு எதிரே குழந்தையும் கொல்லப்படும். அந்த சாபத்துக்கு உட்பட்ட நிலைமையில தான் மோசே அந்த குழந்தையாக பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்கும் போது கூட நாம் எல்லாருமே இந்த பூமியில பிறக்கும் போது நம்ம மேல கூட என்ன நிறைவேறி இருந்துச்சு, ஒரு மரண சாபம். எங்க வாங்கணும் சாபம்? எங்க வாங்கணும்? அங்கேயே வாங்கியாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி இல்லைங்களா. ஆனா நிச்சயமா தீர்ப்பு இருந்துச்சு இல்லைங்களா. எப்படி மோசே பிறந்த போது அவர் இன்னைக்கு சாவலாம், நாளைக்கும் சாவலாம், நாளைக்கு மதியம் சாவலாம், நாளைக்கு மதியானம் கூட சாவலாம், எப்ப வேணா சாவலாம். அசாவாருங்கிற விஷயம் தான் தெரியாது, எப்ப கொல்லப்படுவாருங்கிற விஷயம் தான் தெரியாது. ஆனால் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவர் அங்க பிறந்தார். அதே தான் நாம் இந்த பூமியில பிரவேசிச்ச போது நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் அதான் மேல விழுந்துட்ட அந்த சாபமானது அவருடைய சந்ததியா இருக்கிற நம்ம மேலையும் இருக்க பெற்று அதுக்கு உட்பட்டவர்களாகவே தான் நாம பிறந்திருக்கோம். ஒரு வசனம் பாருங்க, ரோமர்ல 5:12. ஒரு மனுஷன் பாவம் செய்தாரு, அவர் மூலம் மரணம் என்பது அந்த மரணத்தின் தீர்ப்பு என்பது எல்லா மனுஷர்களையும் என்னாயிடுச்சு வந்து அந்த நிலையில தான் நாம பிறந்துட்டோம். சகோதர சுபத்திரிகளே, இங்க இருந்து நாம் அந்த ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். மோசேனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கான ஒற்றுமை, நம்முடைய வெறும் வாழ்க்கையல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கான ஒற்றுமை நாம அங்க பார்க்கலாம். சரி, முதல் ஒற்றுமை, அவர் பிறந்தார் மரண சாபத்துக்கு உட்பட்டு எப்ப வேணா சாகலாம் என்கிற நிலையில, அதே போன்றுதான் நாம் எல்லோருமே கூட அங்க பிறந்திருக்கோம். சரி, மறுபடியும் மோசே விஷயத்துக்கு நாம அங்க வரலாம். அங்க பார்க்கும் போது ஆமா, மரண சாபம் இருந்துச்சு, குழந்தை பிறந்த உடனே கொல்லப்படலாம், கொல்லப்படும், கொல்லப்பட வேண்டும் என்கிற நிலையில தான் குழந்தை பிறந்துச்சு. ஆனாலும் அவங்க அம்மா மோசேய கொல்லப்படுவதற்கு விட்டுட்டாங்களா? என்ன பண்ண என்ன பண்ணாங்க பார்க்கும் போது, தன்னால என்ன எவ்வளோ நாளுக்கு அந்த குழந்தைய காப்பாற்றி தனக்காக தன் குழந்தை என்று பாதுகாக்க முடியுமோ அதுக்கு தான் நாம என்ன பண்ணாங்க, தன்னை ஒப்பு கொடுத்துருக்கோம். இந்த குழந்தை எப்ப கொள்ளப்படும் எனக்கு தெரியாது, ஆனாலும் எவ்வளோ காலம் இதை என்னால எனக்கு என்று வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளோ காலத்துக்கு நான் இதை வைத்துக்கணும். ரொம்ப உறுதியா இருந்தான், எவ்வளவு மாசம் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் சிந்திச்சு பாருங்க, அந்த 3 மாதம் எப்படி இருந்திருக்கணும் அந்த குழந்தைய பாதுகாக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் போது சூழல் எப்படி இருக்கும், அந்த பார்வோனுடைய சேவகர்கள் இராணுவ வீரர்கள் எப்போதும் இஸ்ரேலர்களுடைய வீடுகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். எங்கேயாவது புது குழந்தை புறக்குதா, அது ஆண் தொடரலையா, உடனே இருக்கணும் ஃபாலோ பண்ணணும். அந்த சூழல், அந்த சூழல்ல இங்க மோசை சாய்க்கு மோசை பிறந்திருக்கிறார். ஆனால் மோசை தாய் விடுறதுக்கு அங்க ஆயத்தம் இல்லை. எவ்வளவு நாள் என் குழந்தையை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ, இவ்வளவு நாளுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதை காத்து வச்சு கொள்ள போறேன். அவங்களுக்கு அது விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் அது நிச்சயம் தன்னை விட்டு போயிடும் தெரியும். ஆனாலும் விடுவதற்கு அங்க மனசு இல்லை. அப்படியே நம்மளோடு ஒப்பிட்டு பார்த்தா உண்மைதான். பிறக்கும் போதே, பிறக்கும் போது என்ன டேட் தான் குறிக்கிறாங்க, டேட் ஆஃப் பர்த் தான் மார்க் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு யாருமே யோசிக்கிறது இல்லைல்ல. ஆனா அந்த டேட் நிச்சயம் எப்பன்னு தெரியாது, எப்பன்னு தெரியாது. எப்ப வேணா இருக்கலாம். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் இறக்க போகிற டேட் நியமிக்கப்பட்டுதான் பிறக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் பிறந்துட்டோம். ஆனா யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிக்கு, என்னதான் நம்மளுடைய ஜீவன் நம்மிடத்திலிருந்து முற்றிலும் பறிக்கப்பட்டு போகும் என்று நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், யாராவது அதை அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விடுவதற்கு ஆயத்தம் இருக்கிறோமா, என்னதான் பண்றோம், எவ்வளோ காலத்துக்கு இது இந்த உயிரை தக்க வச்சுட்டு இந்த ஜீவனை தக்க வச்சு கொண்டு இந்த பூமியில ஜீவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்றோம், முயற்சி எடுக்கிறோம். இல்லை யாராவது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா, போனா போகுது காலையில் கிளம்பி போறேன் அவங்க இடிச்சுட்டு செத்தா பரவாயில்ல, யாராவது அப்படி இருக்குமா, யாருமே அப்படி இல்லை. ரொம்ப உஷா, ரொம்ப உஷா. அதாவது நமக்கு உரியவை நம் நான் ஜீவன் என்ற ஒரு வார்த்தை போடும். ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் என்னதான் மரண சாபத்துக்கு உட்பட்டுட்டு பிறந்துட்டாலும் நம்முடைய ஜீவன், ஜீவனுக்குரிய அனைத்தும் நம்மிடத்திலிருந்து ஒரு நாள் நிச்சயமா பறிக்கப்படும் என்கிற நிதர்சன உண்மை அறிஞ்சவங்களாக இருந்தாலும், ஒரு போதும் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஜீவனுக்கு உரியவைகளை விட்டு கொடுப்பதற்கு நாம் யாருமே அனுமதிக்கிறது இல்லை. அதை அப்படியே காத்து கொள்வதற்கு தான் விரும்புவோம். நம்மளுடைய ஆரோக்கியம் அவ்வளோ சாதாரணமா நாம விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா, இல்லை. அல்லது நம்மளுடைய என்ன சொல்லலாம், உறவுகள், நம்முடைய செல்வம், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நமக்கு கையில் இருக்கக்கூடிய செல்வம், வெல்த், அல்லது வேற எந்த விஷயம் நம்ம இருக்கு, நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கு நமக்கு, நம்முடைய அறிவு, நம்மளுடைய கண், காது, வாய், எதையுமே நாம இழப்பதற்கு ஆயத்தமா இல்லை. ஆனா நல்லா தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே என்ன ஆயிடும், நம்ம கிட்ட இருந்து பை போர் நிர்பந்தத்துல எடுக்கப்படும், மரணம் என்கிறதின் மூலம், அல்லது மரணத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், நோய், விபத்து, அல்லது வேற எத்தனை மூலம் கூட நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆனாலும் நமக்கு உரியவைகள் எவைகளையுமே நம்ம விட்டு கொடுப்பதுக்கு ஆயத்தம் இல்லை. யார் மாதிரி, மோசேயினுடைய ஆயத்தம். அவர்கள் எப்படி அதை தனக்கு என்று காத்து கொண்டுட்டாங்களோ, அப்படி காத்து கொள்வதில் ஒரு உறுதியோடு இருந்தாங்களோ, நாமும் கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கோம். எப்படியா, என்னதான் சரீரத்தில் எவ்வளோ நோய்கள் வந்தால் கூட நிறைய மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு என்ன பண்ணிடுறோம், அப்படி இப்படி கொஞ்சம் மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் நடந்துட்டு நல்லா சாப்பிட்றது, நல்லா உறுதி கொள்வது, நல்லா நார்மலாக இருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு தான் பாருங்க, வெளியே போய் கேட்டாலும் அவங்க அழகாக சொல்லுவாங்க, இது வாழ்றதுக்கு இல்லை, வாழ்வோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு தான் இருக்கிறாங்க, நிச்சயமா இறுதியில் என்னவே ஆக போறாங்க முழுக்கோ. பட் பிரின்சிபல் அப்படி இல்லை, வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை, விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாழலாம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், இப்படியும் வாழலாம், இப்படி வேணா வாழலாம். மோசேனுடைய தாய் அந்த மோசையை அப்படிதான் பற்றி கொண்டாங்க. அதே போல் தான் நாம் நமக்குரிய எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு வரைக்குமே பற்றி கொண்டு அங்க இருக்கிறோம். சரி, மூணாவது ஒற்றுமை. அப்படிதான் இருந்தாங்க மோசேனுடைய தாய். என்னாச்சு தெரியல, திடீர்னு ஒரு நாள் அவங்க வேற ஒரு முடிவுல உறுதியான எனும் குழந்தை என்னிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுவதற்கு முன்பு என் குழந்தை என்னிடத்திலிருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுவதற்கு முன்பு நானே என்ன பண்றேன், என் குழந்தைய ஒரு நாணர் பெட்டி செஞ்சு அதுக்குள்ள வச்சு என்ன பண்ணிடுறேன், என்னிடத்துல இருந்து அதை என்ன பண்றேன், அனுப்பிடுறேன். எப்படி இந்த தாய் அந்த முடிவுக்கு வந்தாங்க, என்ன என்ன சிந்தனை அவங்க மனசுக்குள்ள போச்சு தெரியல. ஆனா 3 மாதம் அளவுக்கும் காத்து வச்சிருந்தாங்க. ஒருவேளை இன்னும் ஒரு 3 மாசம் வைக்கணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், வைத்திருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கள் வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் வச்சிருக்க அவங்க நினைக்கல, என்னமோ தெரியல திடீர்னு முடிவு பண்ணாங்க. இல்லை என் குழந்தையை நான் விட்டுறேன், அது முழுவதும் என்ன இடத்திலிருந்து பறிக்கப்படுறதுக்கு முன்னால நானே முன் வந்து என் குழந்தைய நானே பெட்டியில வச்சு அனுப்பி விடுகிறேன். சகோதர சகோதரிகள், சரி இப்போ இதுக்கு நம்ம வாழ்க்கையில இணை நீங்க சொல்லு. ஆமா, மரண சாபத்துல தான் பிறந்தோம், அது சாபத்தான் போறோம், ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு வாழலாம், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்ப 3வது பாயிண்ட், திடீர்னு அந்த தாய் இல்ல 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 என்னிடத்துல இருந்து குழந்தை முழுசும் எடுக்கப்படுவதற்கு முன்பு நானாக என் குழந்தைய வைத்து அனுப்பி விடுறேன். மனசு வந்துச்சு, இது நம்ம வாழ்க்கையில எது குறிக்குது, எது குறிக்கணும். ஆமா பாத்தீங்களா, ஜீவன் போக போகுது ஆனாலும் வாழலாம், விட்டு கொடுத்துட வேண்டாம், இப்படியாவது வாழலாம், இப்படித்தான் இருந்தோம். ஆனா தேவன் மாற்றங்கள் செய்தாங்க நம்ம வாழ்க்கையில, சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு நமக்கு, சில முடிவுகள் எடுப்பதற்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, அப்படி நிச்சயமா அழிய போகிற நம்முடைய ஜீவன், நம்முடைய ஜீவனுக்கு உரியவைகள் அனைத்தும் அதுவாக நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பு நாம டிசைட் பண்ணோம், நாம முடிவு பண்ணினோம். சில சில முடிவு பண்ண காத்துக்கிறீங்க இல்லைங்களா, நாம நம்முடைய ஜீவன் நம்முடைய ஜீவனுக்கு உரிய அனைத்தியம் நாம என்ன பண்ணலாம், முன் வந்து தேவனுடைய கையில என்ன பண்ணிடலாம், அர்ப்பணிச்சிடலாம். அர்ப்பணிப்பு சத்தம் செய்யறது, ஒப்பு கொடுப்பது, உடன்படிக்கையில பிரவேசிப்பது, இதெல்லாம் அந்த ஒரு வார்த்தையில கான்சன்ட்ரேஷன். நாம முன் வந்தோம், நான் முன் வந்தேன் தேவனுடைய கிருபை. ஒரு சில வருஷங்களுக்கு முன் அநேக சகோதரிகள் அநேக சகோதரிகள் முன் வந்தீங்க, இதோ இன்னைக்கு ஒரு சிலர் முன் வந்திருக்கிறீங்க, செய்ய போறீங்க. அப்படித்தான் நாம வந்துட்டோம். இப்ப பாருங்க இந்த விஷயம் அங்க மோசையினுடைய வாழ்க்கையில அங்க இருக்கு. நல்ல விஷயம், நம்முடைய அனைத்தையும் தேவனுடைய கருத்துல நாம முன் வந்து ஒப்பு கொடுக்கும். எப்போதும் அது நம்ம கருத்துல தானா எடுக்கப்படுவதற்கு கொஞ்சம் முன்னாள், அது ரொம்ப முக்கியம். நவீன சாப்பில நமக்கு ரொம்ப பெரிய நோய்கள் இன்னும் அனுமதிக்கப்படல, தேவன் நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு கொடுத்திருந்த ஏதோ ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்ம கையில இன்னுமே இருக்கு. இதெல்லாம் எடுக்கப்பட்டு போயிருக்கலாம், இன்னும் எடுக்கப்படல. ஆனா இதுக்கு முன்னால நாம முடிவெடுத்தோம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய ஞானம் அறிவு, என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வாக்கு, இன்னும் வேற என்ன, என்னுடைய நேரம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு தானா வருவதற்கு முன்பு நான் முடிவு பண்ணுகிறேன், சகலத்தையும் நான் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முடிவுக்கு நாம வந்தோம், அதுதான் ரோமர் 12:1 அப்படித்தான் நீங்க செய்யணும் என்பது அப்போஸ்தலர் பவுலினுடைய ஆலோசனை. வாசிங்க, நம்முடைய சரீரங்களை, அது என்ன, சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியா,
சரீரம் குறிக்குது நம்முடைய மாம்சம். மாம்சம் என்று சொல்லும் போது நம்முடைய மாம்சீக ஜீவன், அந்த ஜீவிக்கும் உரிமை, அந்த உரிமைக்கு உள்ள அடங்குற அனைத்து உரிமைகள். இந்த பூமியில ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா மாம்சீக வாழ்க்கைய நடத்துவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த எல்லா உரிமைகள் எல்லாவற்றையுமே அப்படியே எடுத்துட்டு ஜீவ பலியா ஜீவிப்பதற்கு இவைகள் எல்லாம் நான் பயன்படுத்த போறேன், அதை நான் உங்களிடத்துல அர்ப்பணிப்பதன் மூலம் செய்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த முடிவு எடுத்து உள்ள பிரவேசிக்கிறோம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் சகோதர சகோதரி மோசையின் தாய் மோசைய அங்கு வைத்தது நம்முடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு இணையா ஒரு ஒற்றுமையாக அங்கு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப பயம் இருந்திருக்கும், இதெல்லாம் அந்த குழந்தை தன்னோடு இருந்த வரைக்குமே இல்லையா ரொம்ப பெரிய பயம் இருந்திருக்கும். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டுடும், இங்க ஒரு சேவகர் வராரு அந்த சேவகர் கண்ணில் குழந்தை பட்டுடுமோ, என் குழந்தை அழுகிறது அவர் காதுல விழுந்துடுமோ, ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படித்தான் இருந்திருக்கணும். ஆமா பயந்துட்டு நடுங்கிட்டு தான் இருக்கணும். நமக்கிட்ட கூட அந்த பயம் இருக்குங்கள இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள்ல போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் வாழ்ந்துருக்குமா இல்லையா, இருக்குங்கிறீங்களா இல்லையா? பாருங்க நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா பயந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அது தெரியாது, ஏன் நான் பொறுத்ததுல இருந்து என்ன தான் பண்ணிருக்கிறோம் பயந்து. பாருங்க யார் வரும்போது ஹெல்மெட் போடாம இருந்தீங்க, வெளியே போனா எது தண்ணி ஒண்ணா குடிப்பீங்களா? இல்லை பிரதர், ஒன்று மினரல் வாட்டர் இல்லாட்டி வீட்டு தண்ணி தான். இதையெல்லாம் நான் தண்ணி குடிக்கிறதே இல்லை, ஏன் பயம் குடிச்ச ஏதாவது ஆயிடும், என்ன ஆயிடும், ஏதோ ஆகும், ஏதோ ஆனால் என்ன ஜீவன் போயிடும், ஜீவன் போகாது பிரதர், இருந்தாலும் பரவாயில்ல வேற ஏதோ ஆகிடும், என் ஹெல்த் போயிடும், பயம் ஆக்சிடென்ட் ஆகிடும். எது செஞ்சாலும் அம்மா அப்பா இல்லை கணவனுக்கு மனைவி மனைவி கணவன் என்னதான் சொல்லுவாங்க, பார்த்து செய்யுங்க. ஏன் பார்த்து செய்யணும், ஏன் பார்க்காம செய்யறதா? இந்த உலகத்துல எதையுமே அவங்க செய்ய முடியாது, நம்ம பிறந்தல் அதுக்கு பேர் என்னன்னா என்ன உழுந்திருக்கு நம்ம மேல மரணா சாபம் விழுந்துருக்கு, என்னதுல தான் போகணும், இப்ப போயிடுமோ அப்ப போயிடுமோ இப்படி போயிடுமோ அப்படி கூட போவோமோ, பயம் பயம். ஒரு வருஷம் வாசிங்க ரோம் இப்ரேயர் 2:15 அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படித்தான் பாருங்க அந்த இதெல்லாம் அப்படியே மோசையினுடைய வாழ்க்கையில இருக்குது, நம்ம வாழ்க்கையில கூட அப்படியே இருக்குது. அந்த மாதிரி அந்த நம்ம ஜீவன் எடுக்கப்பட்டதோங்கிற அந்த நிலை நினைக்கும் போதே ஒரு பயம், அப்படிதான் நம்ம வாழ்க்கை கூட. ஆனா இப்படி இருக்கும் போதுதான் அந்த தாய் செஞ்சாங்க அருமையான ஒரு வேலை, திடீர்னு முடிவு எடுத்து மோசைய நாணர்கட்டியில வச்சு விட்டான். அதே போலதான் நாம கூட திடீர்னு உந்தப்பட்டு, ஆனா இது இடையில நடந்த நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லல, என்ன நினைச்சு இடையில ஒரு 1 இயர் ஃபாலோ கிளாஸ் போச்சு இல்லைங்களா, அதுல தான் இதெல்லாம் புரிஞ்சிச்சு, எல்லாம் புரிஞ்சு அந்த டெசிஷன் எடுத்தோம், நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம் நல்லது. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தாய் மோசைய நாணர் பெட்டியில வச்சு விடணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால குழந்தைக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு இருந்துச்சா, என்ன நடக்கும் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்னதான் பண்ணாங்கன்னா மோசையனுடைய சகோதரி கிட்ட என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க, என்ன நடக்குதுன்னே கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பாரு, அவ்வளவுதான். அந்த நாணர் பெட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிருந்துருக்கணும் தண்ணியில, மோசையினுடைய அக்கா அப்படியே பார்த்து ஒளிஞ்சு பார்த்து. ஆனா ஏன்னா குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே அங்க தெரியாது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை, கான்சன்ட்ரேட் பண்ணணும், முடிவு எடுத்துட்டோம், சிலர் முடிவு கொடுக்கலாம், பிரவேசிச்சார். பல முடி வெடிச்சு சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு இப்ப என்னதான் இருக்கும், யார் மாதிரிதான் இருக்கும் மைண்ட், மோசே அம்மா மனசு மாதிரிதான் இருக்கும். குழந்தையும் விடுறோம், எங்க போவோம், யார் கைக்கு போவோம், இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது அம்மா பொண்ணு தெரியாது, மனசு முழுக்க ஒரு கேள்விகள் மாத்திரம். பதட்டம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், என்ன ஆயிடுமோ, என்ன நடக்க போகுது. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா டிட்டர்மின், என் குழந்தைய நான் என்ன பண்றேன், நானே வச்சுட்டு போறதுன்னு நான் என்ன பண்றேன், வயசு விடுறேன். அங்க கூட அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும், தேவர்களால் ஒரு மிகப்பெரிய நாராளிக்கிற தேவன் உன்னை நிற்பாங்க, ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். தான் செய்ய போற முடிவு ஒரு 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 ரிஸ்கி டெசிஷன், ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு, என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனாலும் நான் கொடுக்குறேன், நான் அப்படி என் குழந்தைய விட்டு விட்டு அனுப்புறேன். இதுதான் அந்த அந்த தாய் அந்த சொன்னாங்க. அப்படியே நம்ம பார்த்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உடன்படிக்கை ஏற்கனவே பண்ணினவங்கள்கிட்ட கேள்வி. இப்போ ஒரு நாள் கேட்குறேன், உடன்படிக்கை பண்ணும்போது தெரியுமா, அந்த உடன்படிக்கை பண்ணினதுனால வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி அனுபவங்களுக்குலாம் அனுமதிக்கப்பட போறீங்கன்னு தெரியுமா, என்னென்ன மாதிரி நெகட்டிவ் பேசலாம், ஆனால் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இல்லை, அதுக்கப்புறமும் நெகட்டிவ் தான். நமக்கு இந்த உடன்படிக்கையில் எல்லாமே நெகட்டிவ் தான், ஆனால் நல்லா செஞ்சுட்டா எல்லா நெகட்டிவ் தான் நமக்கு என்னது பாசிட்டிவ். நம்ம சொந்தப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்முடைய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, நம்முடைய நட்பு வட்டாரம் உறவு வட்டம் எல்லாம் என்ன ஆகும், நம்ம வேலை என்ன ஆகும், நம்ம கனவுகள் லட்சியங்கள் என்னாகும், ஏதாவது தெரியுமா? இந்த உடன்படிக்கை தேவன் கூட செஞ்சிட்ட ஒரே காரணத்தினால இந்த வாழ்க்கையில நான் இனி என்னெல்லாம் இழக்க போகிறேன், யாருக்கா தெரியுமா, எவ்வளோ கஷ்டமான அனுபவங்களுக்குள்ள, எவ்வளோ சோதனையான தருணங்களுக்குள்ள தேவன் அனுமதிப்பார், யாராவது உணர்ந்தீங்களா 100%? சிலர் இப்போ சில அனுபவங்கள் வாங்கிருப்பீங்க வாழ்க்கையில, இதெல்லாம் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சுதான் உடன்படிக்கை பண்ணீங்களா? எங்கே பிரதர் தெரிஞ்சிருந்தா பண்ணிக்கவே மாட்டோம், அப்படி சொல்லுவோம் நான். அதாவது என்னன்னா பாருங்க, அந்த தாய் அந்த குழந்தைய வயசு அனுப்பும் போது அது ரொம்ப கஷ்டமான முடிவு அவங்களுக்கு, ஆனாலும் அது செய்வது தான் நன்மை என்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. என் குழந்தைய நானாக வைத்து பாதுகாப்பதை விட இப்போதைக்கு அதை நானாக முன்வந்து இப்படி வைத்து விடுவது தான் நன்மை, எப்படியோ நல்லதுல தான் முடியும், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அந்த தாய்கள் இருக்குது. ஆனா என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லாம் கூட அப்படி நம்ம ஜீவன் தேவன் கிட்ட முழுசு எல்லாம் சொன்னோம், அர்ப்பணிக்கு என்ன பாதுகாப்புறோம் தெரியாது, தெரியாது என்ன மாதிரி அனுபவங்களுக்குள்ள நம்ம போறோம், எவ்வளவு கண்ணீர் வரும், எவ்வளவு மனசு குமுறல் வரும், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாரங்கள் தெரியாது, தெரியாமையா இருக்கிறீங்க. ஆமா தெரியாமத்தான், ஒரு நம்பிக்கை. நம்ம ஜீவன் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவன் கையில் ஒப்பு. அவரு நல்ல நன்மையான பாதையில் தான் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அவர் எது வேணால் அனுமதிக்கலாம், ஆனால் எதுக்காக மாத்திரமே அனுமதிப்பாங்க, நன்மைக்காக மாத்திரமே அனுமதிப்பாங்க. செய்வோம். உடன்படிக்கை பண்ணிஞ்சவங்க எல்லோரும் இந்த விசேஷமான விசுவாசம் காமிச்சிருக்கிறீங்க, ஒருவேளை செய்ய போகிறவங்க காமிப்பீங்க, அதுதான் விஷயம். அப்போ இது அந்த தாய் அங்க செய்தது அது நாம கூட இங்க செய்கிறோம். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம், அவங்க இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைத்து அறியாத ஒரு பாதைக்குள்ள தன்னை அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அது நன்மையான ஒரு முடிவு என்பது மாத்திரம் உறுதியா புரிஞ்சது போல, நாமும் கூட நம்முடைய உடன்படிக்கை எவ்விதமான அனுபவங்களின் வழியாக நம்மை நடத்தி செல்லும் என்பது முழுமையாக புரியாவிட்டாலும், ஆனால் இந்த முடிவு எடுத்து இப்படியாக நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதே சிறந்தது என்பதை இந்த வாழ்க்கையில உணர்ந்துட்டு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்காக காத்திருக்கிறோம். இப்ப அந்த தாய் விஷயத்துக்கு வந்தா அந்த அம்மா அப்படி மோசை நாடர் பெட்டியில் வச்சு காலையில நதியில வச்சு விட்டாங்கன்னு வைப்போம், இல்ல மத்தியானம் வச்சு விட்டாங்க, எப்ப வேணா நதியில வச்சு விட்டாங்கன்னு நினைச்சுக்குவோம். ஆக மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க, முடிவெடுத்து ரொம்ப தைரியமா நாடர் பெட்டியில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒருவேளை நீங்க அன்னைக்கு எகிப்துல இருந்திருந்தா, ஒருவேளை அன்னைக்கு நீங்க மறுபடியும் ஒரு சாயந்தரம் போல மோசே அம்மாவுடைய வீட்டுக்கு போனா என்ன ஒரு ஆட்சி இருக்கும் தெரியுங்களா? எப்படி துணிஞ்சு புரியாம இருந்தோ அந்த குழந்தைய அந்த அம்மா வச்சு விட்டாங்களோ அந்த குழந்தை மறுபடியும் எங்கதான் வந்துருந்துச்சு? அதுதான் ரொம்ப ஆச்சு, என்ன ஆச்சரியம், சாயந்தரம் அந்த குழந்தை எங்கதான் வந்துருக்கு? அந்த அம்மா கையில தான் இருக்கு, அம்மா கையில இருக்கு, சமாக முன்வந்து கொடுத்தாங்க. என்ன நடக்கும்னே தெரியல, ஆனா என்ன நடந்துச்சுன்னா அந்த குழந்தை மீண்டும் திரும்ப அவரிடமே வந்துச்சு. ரொம்ப நல்ல பாயிண்ட் உள்ளது, என்ன எவ்வளோ தேவன் எப்படி பார்த்துருக்கிறாங்க பாருங்க, மோசே தாயினுடைய விசுவாசம் நம்பிக்கை அவங்களுடைய முடிவுகள் எப்படி ஆற்றல் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஒப்பு கொடுக்கிறது நம்முடைய கான்சன்ட்ரேஷன்னா நம்ம கூட அந்த நன்மை விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு சொன்னா இல்லைங்களா, கான்சன்ட்ரேஷன் என்ன, எல்லாவற்றையும், என்ன எல்லாவற்றையும், நமக்குள்ள எல்லாவற்றையும் அப்படியே யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு மனசு சந்தோஷமா இருக்கா கஷ்டமா இருக்கணுமா? எல்லாவற்றையும் இல்லைங்களா, என்னுடைய எல்லாமே, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய வண்டி, என்னுடைய வீடு பத்திரம், என்னுடைய ஸ்டடி, என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய அந்தஸ்து, எல்லாவற்றையும். ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கஷ்டப்படாதீங்க, நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க, கஷ்டமே படாதீங்க. உங்களது வச்சு அவர் பணம் பணக்காரர் ஆக போறதே இல்லை. தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த பூமியில், எல்லாமே அவரு பாருங்க. அதை எப்படி அருமையா இருக்குன்னா, அந்த தாய் மோசே கொடுத்தாங்க, மோசே மறுபடியும் தாயிடமே கொடுக்கப்பட்டாங்க. இதை குறிக்குதுன்னா நாம் இப்படியாக தேவனால் தேவப்பட்டு நம்முடைய ஜீவனை அவருடைய கருத்துல அவருக்கென்றே வழியாக அர்ப்பணிக்கிறதுக்கு முன் வந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஒருவேளை பேப்டிசம் எடுத்தவங்களுக்கு தெரியும், எடுக்க போறவங்களுக்கும் தெரியும் போகும். என்னன்னா நம்ம எப்படிதான் சொல்லி பேப்டிசம் எடுத்தோம் தெரியல, நீங்க எல்லாம் என்ன சிந்தையில அந்த தனிக்குள்ள முழுகு நீங்க. ஆனா பொதுவா ஜென்ரலா சொன்னா அந்த தருணத்துல நம்மளுடைய ஹார்ட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும், இருதயத்தினுடைய யோசனை, அப்பா என்னுடைய அனைத்தையும் நான் என்ன பண்றேன் உங்க கையில ஒப்பு கொடுக்கறதா, ஒப்பு கொடுத்துட்டு தனிக்குள்ள போயிட்டு மேல எந்திரிப்போம். கரெக்டா எக்ஸாக்ட் அங்கேதான் நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல. அப்படி எந்திரிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்தாலும் நீங்க அப்படி எல்லாமே ஒப்பு கொடுத்தீங்கல்ல தேவன்கிட்ட, அதெல்லாம் யார் கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஒண்ணு நடந்துச்சு, புரியுமா? நீங்க ஒப்பு கொடுத்தது உண்மைன்னா அப்பவே அதெல்லாம் யார்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. மீனிங் என்ன, அர்த்தம் என்ன இருக்கு, அந்த பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையில உங்க அனைத்தும் ஓனர்ஷிப் பேர் என்ன ஆயிடுச்சு, மார்க்ஸ். நீங்க தண்ணிக்குள்ள போனீங்க இல்லையா, போன நிமிஷம் பேர் மார்க்ஸ். ஒருவேளை நான் அன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கும் போது உண்மையான ஆவியில் இந்த வார்த்தையை சொல்லி மூங்கி இருந்தா நான் வெளி வரக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துச்சு, என்னுடைய நேரம் தேவன், என்னுடைய ஆரோக்கியம் தேவன், என்னுடைய ஞானம் தேவன், என்னுடைய செல்வம் தேவன், என்னுடைய செல்வாக்கு தேவன், என்னுடைய அனைத்துக்கும் சொல்லக்கார அந்த நிமிஷம், அந்த நிமிஷத்திலிருந்து தேவன். ஆனா என்ன கிருபைனா அதெல்லாம் அவருக்கு சொந்தமாயிடுச்சு, ஆனா நான் எந்திரிச்ச உடனே பொக்குன்னு போயிடுவேன். தேவன் ரொம்ப கிருப்பையா அப்படியே எடுத்துட்டு மகன் எல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டீங்க, நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், இதெல்லாம் எப்படி இருக்கு, நான் வந்து அது அப்படியே என்ன பண்ற அப்படியே உங்க கையிலே கொடுக்குற வாங்கிக்கோ வாங்கிக்கோ. பாருங்க கான்சன்ட்ரேட் பண்ணவங்களுடைய பணம்லாம் யாருக்கு இருக்கு உங்களுக்கு தானே, நம்மளுடைய ஆரோக்கியம் அதை பயன்படுத்துற உரிமை யாருக்கு இருக்கு அவர் தான் இருக்கு, நம்முடைய நம்ம படித்த படிப்பு பெற்ற அனுபவங்கள் தான் இருக்கு நம்மளுக்கு தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா அங்க ஒரு டிரான்ஸ்பர் நடந்துச்சு, நம்ம தேவன் கிட்ட கொடுத்தோம், தேவன் வாங்கிட்டாங்க, அவர் தான் அதுக்கு உரியவர் அந்த நிமிஷத்துல இருந்து. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டார்னா இப்ப இது எந்த இது என்னுடைய நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனா நான் ஒண்ணு சேர்க்கிறேன், இதை திருப்பி யார்கிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட கொடுக்குறேன் கொடுக்குறேன், ஆனா இப்போ இது உங்ககிட்ட தான் இருக்கு, ஆனா இதுக்கு யார் ஓனர், நான் தான் ஓனர், இப்ப நீங்க யார், நல்ல நல்ல போஸ்டிங் கொடுக்கலாம், மேபி மேனேஜர், இது வந்து மேனேஜர் முக்கியமான உங்ககிட்ட இருக்கிற அனைத்தும் மனசுல வைக்கிற யார் தெரியும் என்னது, அது எனக்காக நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க, ஆனாலும் அத உங்க கையிலேயே கொடுத்துட்டு அதை நீங்க நல்ல வழியில பயன்படுத்தணுங்கிற பொறுப்பையும் என்ன பண்ற உங்ககிட்ட கொடுக்குற. ஆனா புரிஞ்சுக்கோங்க உங்க கையில் இருக்கிறனால நீங்க யாரு கிடையாது, பாருங்க இது வெறும் சப்ஜெக்ட் இல்லை, அப்படி கேட்கறேன், ஆமா ஆமா அப்படி கேட்க வேண்டாம், வெறும் சப்ஜெக்ட் இங்க பேசல மோசே வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான ஒற்றுமை, இது நம்ம வாழ்க்கை வெறும் வார்த்தை கிடையாது, என் நேரம் என்னுடைய ஆரோக்கியம் என் செல்வம் என் செல்வாக்கு என் ஞானம் தேவந்து நீங்க சொல்லும் போது அது தேவந்து நீங்க இருக்கிறதுல அதுதான் நமக்கு கிடையாது, நாம ஓனர் இல்லைன்னு சொல்லும் போது அது கஷ்டம், நம்ம ஓனர் இல்லை அது நமக்கு கிடையாது, அப்படின்னா அதை எப்படி வேணாலும் நம்ம மாதிரி என்ன பண்ண முடியாது, இப்ப அதுக்கு யார் ஓனர், தேவன் தான் ஓனர், ஆனா தேவன் நம்ம கையில கொடுத்துக்கிறோம். ஞாபகம் இருக்கீங்களா ஒரு ஊமை மக்கள் 25 ஒரு மனுஷன் பிரபுவாகி ஒரு மனுஷன் ஒரு தூர தேசத்துக்கு போனாரு, ஆனா போறதுக்கு முன்னாடி தன் ஊழியக்காரில கூப்பிட்டு என்ன பண்ணாரு ஒவ்வொருத்தருக்கும் தாளந்துகள் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு எவ்வளவு தாழ்ந்து 5 கொடுத்தார், இன்னொருத்தருக்கு 2 கொடுத்தார், இன்னொருத்தருக்கு தெரியும் அந்த பிரபுவாகி மனுஷன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் தூர தேசம் போறது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டார், அவருடைய ஊழியக்காரர் யார் தான், அவருடைய உண்மையான சீஷர்கள், தெய்வீக திட்டத்துல சுவிசேஷத்துல கர்த்தரேசு உண்மையாக பின்பற்றி நடக்கிறவங்க. அப்படி புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தருக்கே எவ்வளவு தாழ்ந்து 5, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு அந்த 5 தாழ்ந்துகள் தான் இப்ப நான் சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். தேவனுக்கு தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருந்த தாழ்ந்துகள் அந்த 5, நேரம் ஆரோக்கியம் செல்வம் ஞானம் செல்வாக்கு இதெல்லாம் அவரு நாம நமக்கு கொடுத்திருந்தா நாம அசிஸ்டனுக்கு கொடுக்குறோம், மறுபடியும் அவர் என்ன பண்றாரு நம்ம கையிலேயே கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் திரும்பி வருவேன், வரும்போது உங்ககிட்ட என்ன பண்ணுங்க அன்னைக்கு கேட்பேன். அதுதான் தாழ்ந்துகள் தேவன் நம்ம கையிலேயே கொடுத்துட்டு இது வச்சு ஒரு பிரயோஜனம் உள்ள ஜீவியம் வாழுங்க சரிப்பா. அதுதான் அந்த மோசையினுடைய தாய் மோசையை தானாக கொடுத்த பின்பும் மோசை திரும்ப தன்னிடத்திலேயே அவர்கள் இருப்பதற்கு பெற்றுக்கொண்டது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனைத்தையும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம், ஆனாலும் தேவன் அவைகளை நம்ம புரிந்து ஆக்கிக் கொண்டாலும் அதை நம்முடைய கருத்துல தான் தந்திருக்கிறான், இப்போ அது நம்ம கருத்துல தான் அங்க இது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான் அங்க மோசையினுடைய தாய் விஷயத்துல அதே தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று நம்ம பார்க்கணும் சரி. ஆனா அந்த நெக்ஸ்ட் ஒரு ஒற்றுமை என்னன்னா அந்த தாய் உணர வேண்டிய ஒரு ஒற்றுமை கரெக்ட் அங்க பார்க்கணும், என்னதான் குழந்தை அந்த தாயினுடைய கைக்கே திரும்ப வந்துட்டாலும் ஆனா என்ன சொல்லிதான் தந்தாங்க அந்த அம்மா பார்வனுடைய குமாரத்தை வாசிங்க பாருங்க 9 வசனம் வாசிங்க 2 அதிகாரம் 9 வசனம்
பாருங்க
என்ன சொல்ல நீ இந்த பிள்ளைய எடுத்து கொண்டு போ, ஆனா அதை யாருக்காக வளர்த்திடு? அது குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை எனக்காக நீ அதை என்ன மாற்றம் பண்ணு வளர். தாய் அது புரிஞ்சிருந்திருக்கணும், ஆனா புரிஞ்சிருந்தாங்க. என்னன்னா அவங்க கைக்கே அந்த குழந்தை கிடைச்சிட்டாலும் இனி அந்த குழந்தை வந்து அதுல அந்த தாய் கருத்துல அந்த தாயுடைய பிள்ளையா வளர போகுது. இல்ல வேற எப்படி சொல்லலாம், நல்லா சொல்லணும்னா அந்த தாய் இனிமேல் அதுக்குதான் இல்ல, அது தன் குழந்தைய அவங்க பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, அதுதான் கட்டல. அது அவங்க இப்ப அந்த குழந்தை யார் குழந்தையாக்கு பாத்தீங்களா, பாவம் குழந்தை அப்படின்னா என்ன சொல்லலாம், அரண்மனைக்கு சொந்தமான பார்வனுடைய அரண்மனைக்கு சொந்தமான ராயல் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு அந்த குழந்தை. ஆனா மோசே எங்க அம்மா கையில தான் இருக்கு, மோசே அவருடைய வீட்லயே தான் இருக்கிறான். ஆனாலும் குழந்தை யாருடைய குழந்தையா தான் அங்க வளருது, அரண்மனை குழந்தை, ஆச்சார் குழந்தை, அதேதான் நம்ம விஷயம். நம்ம புரியுது எல்லாமே யாருக்கு புரியுதாயிடுச்சு, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ல நம்ம அர்ப்பணிக்கிற அந்த நிமிஷத்துல ராஜாதி ராஜாவுக்கு உரியதாச்சு, அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஆனாலும் நம்மளுடைய கருத்துல தான் அங்க இருக்கு. இது நிறைய விஷயத்தை இது உள்ள இது சொல்லுது என்று நாம அங்க பார்ப்போம். இனிமேல அந்த குழந்தைய அந்த தாய் தனக்கு என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை கிடையாது. அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கு இந்த பலியின் உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து இந்த ஒரு காரியம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நெஞ்சு விட்டு மர போகவே கூட வாசிங்க. ஒன்னு குழந்தைய 16:19-20 வாசிங்க.
ஒரு உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி,
அல்லது பிரவேசிச்சுட்ட சகோதரன் அல்லது சகோதரி, அதற்கு பின்பு மனதில் வைக்க வேண்டிய ஒரு நிலை, நாம் நமக்கு உரியவர்கள் உடையவர்கள் அல்ல, நமக்கு உரியவர் தேவனே ஆயிட்டாங்க. அவர்களுடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக என்ன பண்ணிடுறாங்க, அவர் ஜீவனை சிரயமா கொடுத்து நம்மளை வாங்கிட்டாங்க. நாமும் நாம முன் வந்து நம்மை அவருக்கேற்ற என்ன பண்ணிருக்கிறோம், அர்ப்பணிச்சுட்டோம். அர்ப்பணிச்சின தருணத்திலிருந்து அவரே எல்லாத்துக்கும் நம்முடைய அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறாரு. இனி நாம் நம்முடையவங்க இல்லை, சகோதரே. அதுதான் மோசேனுடைய தாய்க்கு அங்கே நேர்ந்த ஒரு விஷயம். திரும்ப குழந்தையை பெற்றுக்கொண்டாலும் அது தன்னுடைய குழந்தை என்கிற உரிமையை அந்த தாய் இனி ஒருபோதும் அந்த குழந்தையின் மேல செலுத்த முடியும். அந்த குழந்தை யார்தான் வளர்ப்பான், யார்தான் பராமரிப்பான், யார்தான் கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், யார்தான் மேக்கப் பண்ணணும், யார்தான் பண்ணணும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்னா இப்ப யார்தான் பொறுப்பு, ராஜா யார் கேட்பாரு, என்னம்மா பண்ற நீ சம்பளம் வாங்கிட்டு குழந்தை என்ன பண்ணிட்டீங்க, சக்கல விஷயம் பொறுப்பு யாரு, தாய் தான் பொறுப்பு. ஆனா தாய்ங்கிற காட்டுனது இல்லை, அதுதான் அந்த உரிமை போயிடுச்சு, அது புரிஞ்சு நமக்கு அதுதான் எல்லா தேவன் நம்ம கையிலே திருப்பி கொடுத்துட்டு ஓனர் மாதிரி நடந்துட்டாரு, வேலைக்காரர் மாதிரி நடந்து உங்க நேரம் உங்க கையில் தான் கொடுத்துருக்குறேன், எனக்கு அதை தனியா பயன்படுத்துறதுக்கு ஞாபகம் வச்சு பணம் எல்லாம் என்ன கொடுத்தீங்க அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். இப்ப அதெல்லாம் யார் பணம், என் பணம் தான் வந்துருக்கிட்ட, இது பார்த்து பார்த்துக்கலாம். உடன்படிக்கை பண்ணவங்களுக்கே நம்ம கேட்டோம், பண்ண போறவங்க ரொம்ப வேண்டாது. நீங்க அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், தேவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா கேட்பான், என்கிட்ட தானே ஒப்பு கொடுத்தீங்க, உண்மையதானே ஒப்பு கொடுத்தீங்க, ஆமாம் ஆண்டவரே, அப்புறம் ஏன் உங்க விஷயத்துக்கு பண்றீங்க, அப்படித்தான் கேட்பாங்க, வேற ஒண்ணு கேட்பாங்க. ஆனா நம்ம பயன்படுத்தலாம் இப்படி வேணும், ஆனா எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் அது நம்ம புரிஞ்சுக்கணும். கற்பனைப்பின் சீரியம்னா என்ன, ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனா அதுல அந்த அந்த ஆழங்கள் போல் பணம் இருங்க, அது ஒரு ஒரு சாதாரண விஷயம். ஆனா நம்முடைய நேரம் அது தேவனுக்குரியது. நம்ம நேரத்துல பிரதானமா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்னதான் சொல்லணும், உடன்படிக்கை பண்ண வரணும், எப்படிதான் சொல்லணும், பிரதானமா யாருக்கு தான் கொடுக்கணும், மனசு வச்சிருக்கிறோம் தேவனுக்கு தான் கொடுக்கறது தான், என்ன பண்றோம் பிரயாசம் பண்றோம், முடிஞ்சாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படித்தான் நான் சொல்றேன். நிறைய சமயங்கள கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், பட் இன்டென்ஷன் அந்த உடன்படிக்கை புரிஞ்சவங்க மாதிரிதான் பேசும். என் வேலை என் நேரம் சொல்லும்போது பிரதானம் கர்த்தருக்கு தான், அவங்களுடைய காரியங்கள் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு தான். அர்ப்பணிகளுக்கு முழு பிரயாசம் பண்ணிக்கிட்டு முடிஞ்சளவு அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். சில சமயங்கள்ல மற்ற நம்முடைய உலக பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளும், பரவாயில்ல, தேவன் திருப்பியா அனுமதிக்கிறார் அப்படி. ஆனா அந்த நோக்கம் அப்படி இருக்கும், அதேதான் மற்ற எல்லாத்துக்கும், அது நம்முடைய ஆரோக்கியம் உடல் உழைப்பு இருந்தாலும் சரி, நம்முடைய கல்வி அறிவா இருந்தாலும் சரி, தேவனும் அவருடைய ராஜ்யமும் அதற்கு அடுத்த காரியங்களுக்குமே பிரதானமாக இருக்கு. அதன் மேல நாம ஒரு சுயமான ஒரு உரிமை கொண்டுட்டு நம்ம இஷ்டத்தின்படி செய்யறதுக்கே நமக்கு என்ன இல்லை, அந்த பாயிண்ட் மைண்ட் இருக்கு, அந்த பயம் வரணும், அது அந்த உரிமை இல்லைன்னு உணர்ந்தா என்ன இருக்கும் தெரியுங்களா, அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன வரும். இப்போ உங்களுடைய ஏதோ ஒரு பொருள் நான் வச்சிருக்கிறேன், அது யாருக்கு இல்லை, என்னது இல்லை, அது உங்களது. இப்ப இதை நான் நீங்க ஒரு பர்பஸுக்கு தான் என்ன கொடுத்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். இப்ப அந்த பர்பஸ் தவிர்த்துட்டு வேற காரணத்துக்கு அதை பயன்படுத்தும் போது பை இன்ஸ்டிங் என்ன சொல்றது, ஒரு உள்ளுணர்வு சொல்லும், ஏய் என்ன பண்ற பிரதர் வந்து இது கொடுத்தாரு, என்ன சொல் என்ன எதுக்காக வாங்குறேன்னு தான் சொல்லிட்டு வாங்கினீங்க, என்ன பண்றீங்க, ஒரு என்ன வரும், என்ன வரும், இதுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்லை, ஸ்பிரிச்சுவல் பார்க்க எல்லாம் வேண்டாம். ஒரு பொருள் நம்மளுக்கு இல்லை இன்னொருத்தருக்கு,
ஆனாலும் நம்ம கிட்டத்தான் இருக்கு. அவர் எதுக்கு பயன்படுத்த சொன்னாலும் பயன்படுத்தணும்னு போது அட்லீஸ்ட் அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கும் போது அது மீறும் போது அந்த உணர்வு என்ன வரும், ஒரு பொருள் கொஞ்சம் பெரிய தப்பு. இது அவருடைய அவர் இதை வேற விஷயத்துக்கு கொடுத்துருக்கா, நான் அதுக்குதான் பயன்படுத்தும். இப்போ இதை அப்ளை பண்ணுவோம் ஹேமன் அவருக்கு, அவருக்கே நம்ம ஒப்புக்கொடுத்த சகலுக்கு நம்மகிட்டே திருப்பி கொடுத்துருக்கும் போது அதை பயன்படுத்தும் போது அட்லீஸ்ட் அந்த உணர்வு இருக்கும். ரொம்ப தனிச்சு நம்ம செயல்பட்டோம்னா என்ன சரி, நாம் இன்னும் நம்ம ஒப்பு கொடுத்தது சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய உடற்படிக்கை வாழ்க்கை எப்படி இருக்கணும். தேவனுக்குரிய நம்ம அனைத்து தேவனுக்குரிய அவரு இதை நான் இப்படித்தான் பயன்படுத்தணும் விரும்புறாங்க, நான் அதைத்தான் பயன்படுத்தும் குட் அப்படித்தான். வேற இதுதான் பயன்படுத்த சொல்லி நிறைய பேர் தான் பண்ணலாம் மேனேஜர் என்ன பண்றீங்க புரிஞ்சுக்கணும். நாம நம்முடைய வரிகள் அல்ல, நமக்குரியவைகள் தேவனுக்குரியவைகள் ஆயிடுச்சு. அவைகளின் மீது நல்ல உக்கிரானக்காரரா இருக்கிற ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம். உக்கிரானக்காரர் எப்படி இருக்கணும்ன்றது அவசியம், உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். யஜமான் கிட்ட உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவனா இருக்கும், அது உக்கிரான காரணத்துக்குரிய ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட் அவசியமான. சரி, இப்போ குழந்தை அங்க இருக்குது, அதுதான் இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் இயர்ல பாக்குறோம் பாருங்க. இனி அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு எதுதான் நல்லது, இந்த கட்டளை எல்லாம் அந்த தாய்க்கு எங்கிருந்து வரும் பாத்தீங்களா, நல்லா நீங்களே சொல்றீங்க. அரண்மனையிலிருந்து வரும், ராஜா கிடந்து வரும், இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு அது குடிப்போ கூட குழந்தைய இந்த சாப்பாடு தான் கொடுக்கும், இவ்வளவு கிடைக்கிறேன் இவ்வளவு தான் கொடுக்கும். எல்லாம் ஆர்டர் எங்க இருந்து அரண்மனையில அப்படின்னா என்னன்னா தாய் மைண்ட்ல இருந்து எதுவுமே குழந்தைக்கு மேல நோ, மேல இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல இருந்து தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நாம் அர்ப்பணிச்ச பின்பு சகல காரியங்களிலும் நம்முடைய சுய சித்தம் பண்ணி அங்க செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மறாவது யார் சித்தத்தின்படி தான் செயல்படுத்த முடியும், தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாம் அங்க செயல்படுத்த முடியும். ஆனா ஒரு சிந்திச்சு பார்க்கலாம், இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இப்போ அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்க்குறாங்கன்னு வைத்துக் கொள்வோம், யாருடைய ஞானத்தின்படி தான் வளர்ப்பாங்க, அந்த குழந்தைக்கு அழகுபடுத்துவது, அதற்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே யாருடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தாய். ஆனா இப்போ நம்ம உணர்ந்துட்டாங்க இது அப்படி நான் என்னுடைய அறிவின்படி வளர்க்க முடியாது, அரண்மனையிலிருந்து வர கட்டளையின்படி தான் என்ன பண்ணணும் வளர்க்கணும் போது அரண்மனையிலிருந்து வர கட்டளையில ஞானம் இருக்குமா இருக்காங்க, அதுல யாருடைய ஞானம் வெளிப்படும் அந்த கட்டளைகள். ராஜாவுடைய ஞானம்ன்றது அந்த அம்மாவுடைய ஞானத்தோட பெருசா இல்லையா, பெட்டரா இருக்குமா இல்லையா, அந்த அம்மா அந்த குழந்தைக்குன்னு நினைப்பதை பார்க்கலும் அந்த ராஜா அதிகம் நினைப்பாங்க கட்டளை நினைப்பாங்க, அந்த அம்மாவுக்கு நன்மை என்று தெரிஞ்சு செய்வதை பார்க்கலும் அந்த ராஜாவுக்கு அந்த குழந்தைக்கு எது நன்மை என்று தெரிஞ்சிருக்கிறது பெருசா இருக்குமா இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த கட்டளையோடு வரக்கூடிய ஞானம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ அந்த தாய் அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த கட்டளையின்படி வளர்த்தா ஒருவேளை அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, நம்ம நினைச்ச மாதிரிலாம் நம்ம குழந்தைக்கு என்ன பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஞானமா அவர் சிந்திச்சாங்க, நம்ம வளர்த்தா கூட இப்படித்தான் வளர்த்துருக்கோம், ஆனா இப்போ அந்த ராஜாத்திலிருந்து ஒரு கட்டளைகள் எப்படி இருக்குது அது பார்த்தா நம்ம குழந்தை நம்மளால கூட என்ன பண்ண முடியாது, இப்படி வளர்க்க முடியாது. இது எது கடையாளம், நம்ம உடன்படிக்கையின் ஜீவியத்துல நம்ம தேவ சித்தத்தின்படி தான் நம்ம நம்முடைய அனைத்தையும் பயன்படுத்தணும். ஆனா அந்த சித்தத்தை படி பயன்படுத்த நினைக்கும் போது அவருடைய சித்தம் செய்வதற்கு என்று நமக்கு தரப்படுகிற அந்த ஞானம் இருக்கு இல்லைங்களா? அது யாருடைய ஞானம்? தேவனுடைய ஞானம். நம்ம வாழ்க்கைய ஒருவேளை நம்ம பிரதர் கூட பேசும்போது பேசிக்கோம், ட்ரூத்துக்கு வராம இருந்தா என்ன பிரதர் பண்ணிருக்கீங்க? இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு பதிலே சொல்றது வரல. இந்த சத்தியத்துக்குள்ள வராம, இந்த அர்ப்பணிப்பின் ஜீவித்துக்குள்ள பிரவேசிச்சு இந்த வாழ்க்கை வாழாத வேற என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்போம் இந்த உலகத்துலன்னா பயமாக்கு. நல்ல வேலை இதை வாழ்ந்துட்டோம், நல்ல வேலை தேவனை தெரிஞ்சு கொள்ளுங்கிற கிருபை அவர் கண்ணில் கிடைச்சது. நல்ல வேலை அர்ப்பணம் உள்ள ஒரு ஜீவியம் கொடுத்தாரு. வேற எந்த ஆப்ஷன் வச்சாலும் சத்தியத்துக்குள்ள வராம தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒன்றும் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு மாயை பின்பற்றி கொண்டு கற்பனை உலகத்துல பாவத்தோடு பாவம், மீனிங்லெஸ் வாழ்க்கையா அர்த்தமில்லா ஜீவியமா வந்தது. வைத்தியமே வேறு நினைக்கிறேன், இல்லாட்டி வாழ்க்கை முடிஞ்சிருந்தது, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு ஒப்புத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தெய்வீக ஞானம் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை, அது அந்த ஞானத்துக்கே உரிய ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம நம்புவோம். அது நம்ம சந்தோஷப்பட வேண்டும். சம்பவத்தால் இந்த குழந்தைய ராஜாவினுடைய கட்டளையும் படித்தான் வளர்க்கணும். ஆனால் அந்த கட்டளையோ ரொம்ப ஞானம் மிகுதவை. அது குப்பு கொடுத்த அந்த குழந்தை ரொம்ப ஆசீர்வாதமாக நிறைவேற்றும். பார்த்தீங்க ஒரு வருஷம் பிலிப்பியர் 4:8 அது எப்படியெல்லாம் வளர்க்கணும், அந்த ராஜாவுடைய கட்டளை எப்படி இருக்கும், அந்த அரண்மனையினுடைய கட்டளை எப்படி இருக்கும், நம்முடைய விஷயத்துல பார்க்க போது பாருங்க. நம்ம சிந்திக்கிறது எடுத்துதான் இந்த வருஷம் படி நமக்கான ஒரு கட்டளை. ஆனா அந்த கட்டளையில இருக்கிற தெய்வீக ஞானம் பாரு, நீங்க சிந்திக்கணும்னு நினைச்சா கூட எதையை மாத்திர சிந்திங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மாத்திரம் இந்த கட்டளை தான் உங்களுக்கும் எனக்கும். எதனால நம்ம அர்ப்பணிச்சிட்டனால. இப்ப இந்த வெளி உலகத்துக்கு இந்த வசனம் சொன்னா நல்லா படிப்பாங்க, தமிழ்ல நல்லா படிப்பாங்க, ஆனா ஒண்ணுமே இல்லாத அவங்களுக்கு இதெல்லாம் எதுன்றத அப்படி கேட்போம். இதெல்லாம் எதுன்னு பிரதர், எங்க இருக்கு இது ஞானம் உள்ளது கற்புள்ளது நீங்க இதெல்லாம் எங்க இருக்கு தெரியாது. அப்போ நமக்கான அந்த கட்டளை தேவன்கிட்ட இருந்து வருது. அந்த கட்டளைகள் எங்கிருந்து வெளிப்படுது? அவருடைய வசனங்கள் வார்த்தைகள் இருந்து வெளிப்படுது. அதன்படி நம்ம நடந்துக்கணும். அதுல ஒரு தெய்வீக ஞானம் இருக்குது, அதுவே நம்மை விசேஷமான பாதையாக வழி நடத்தும். இப்போ அந்த தாய் விஷயத்துல அந்த குழந்தைய வளர்க்கறதுல இன்னொன்னு பார்க்கலாம். சரி, அந்த குழந்தைய வச்சு விட்டாங்க, அது அவங்ககிட்டயே வந்துடுச்சு. அவங்ககிட்ட வந்தாலும் அவங்க குழந்தை இல்லை, அது அரண்மனையின் குழந்தை. அதனால அவர்கள் விருப்பத்தின்படி குழந்தைய வளர்க்க முடியாது, உண்மைதான். ராஜாவின் விருப்பத்தின்படி தான் அது வளர்க்கப்படணும், உண்மை. அப்படி வளர்க்கப்பட்டால் தான் வளர்க்கிறத பாருங்களும் ரொம்ப அருமையா அந்த குழந்தைய வளரும். இது எல்லாமே உண்மைதான். இப்போ இன்னொரு விஷயம், அந்த குழந்தைய வளர்ப்பதற்கான கட்டளை அந்த தாய்க்கு அரண்மனையிலிருந்து வருது. ஆனா கட்டளை வெறும் கட்டளை மாத்திரம்தான் வந்திருக்குமா? மோசையை வளர்க்கும் போது இப்ப ராஜா வந்து அந்த குழந்தைக்கு உடுத்து விக்க விரும்புறான். என் குழந்தைக்கு இந்த மாதிரி டிரெஸ் அணிவீங்கன்னு சொல்லும் போது ராஜா விருப்பத்தின்படி அந்த டிரெஸ் அணிவிக்கிறது இந்த அம்மாவுக்கு என்ன இருக்காது, கெப்பாசிட்டி இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்றது? ராஜா வந்து என் குழந்தை இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லுவார்.
அந்த மாதிரி குழந்தையை போஷிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்காரு? எந்த விஷயமா இருந்தாச்சு? ஏன்னா ஒரு ராஜா நம்ம சாதாரண ஒரு தாய், ராஜாவின் கட்டளைகளின்படி குழந்தையை வளர்ப்பதற்கு நிச்சயமா அந்த தாயினால இயலாது. அதனால்தான் நம்ம கேட்கிறோம், அப்போ அந்த கட்டளை மாத்திரமே வந்திருக்குமா அரண்மனையிலிருந்து, இல்ல அந்த கட்டளைய நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கூடவே சேர்ந்து வந்திருக்குமா? அது பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணோம். அதாவது குழந்தைக்கு இந்த சாப்பாடு கொடுங்கன்னு கட்டளை வந்திருக்கும், ஆனா வரும்போது அந்த கட்டளை கூடவே அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆதாரம் எல்லாம் கொடுக்கணுமோ அதுவும் அரண்மனையிலிருந்து என்ன எடுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்னமுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம அர்ப்பணிச்ச பின்பு தேவ சித்தத்தின்படி அவருடைய ஞானம் வெளிப்படுகிற அவருடைய வார்த்தைகளின்படியே நம்முடைய சிந்தை சொல் செயல் எல்லாவற்றையும் இந்த பூமியில நடப்பிக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருக்கும். உடனே கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிற பிரதேசத்துக்கு அந்த கலக்கம் வரலாம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னால குழந்தைய வளர்க்க முடியாது இல்லைங்களா, அப்படி வரும். இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள அதனால்தான் நம்ம சொல்றோம், அந்த அம்மா பயப்படுத்தாதீங்க, ராஜா சொல்லுவாரே அதுபடி நம்மளை வளர்க்க முடியுமா? ஒன்றும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ராஜா சொல்லும் போதே அது தேவைன்றதுல என்ன பண்ணிடுவார், ஏன்னா அவர் ராஜா, ராஜா மாதிரி சிந்திப்பாங்க, அவங்க ஞானம் ரொம்ப மேல. ஸோ தேவை அவருடைய கட்டளைகளை நமக்கு கொடுத்து இப்படி நடக்கணும் அப்படின்னு மாத்திரம் சொல்லலாம். இப்படி நடங்க இது நன்மை, இது நடத்துறதுக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு, இடத்துலாம் போட்டுட்டு நடங்க, நடக்கலையா சரி நடங்க. ரொம்ப அவர் அந்த கட்டளைகளோடு பாருங்க, தேவன் நம்ம கிட்ட வந்து நம்மளால நிறைவேற்றவே முடியாத கட்டளைகள் கொடுக்க மாட்டாங்க. நிறைவேற்ற முடியாத சூழலை வச்சுட்டு கட்டளை கொடுத்து நிறைவேற்ற சொல்லவும் கேட்க மாட்டாங்க. அந்த கட்டளைகளின் படி நாம் நடப்பது உத்தமம், ஆனா அதுல நடப்பதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அனைத்து பரலோகத்தின் கிருபைகளையும் கூட தேவன் கூடவே சேர்த்துதான் கொடுக்குறார். ஒரு வசனம் வாசிங்க, 1 யோவான் 5:3 பாருங்க, அவருடைய கற்பனைகள் எப்படி இல்ல பாரமானவைகளும் அல்ல பாத்தீங்களா? எப்படி இது இந்த வசனம் புரிஞ்சுக்கிறது? அவருடைய கற்பனைகள் படி நடக்கிறதே அவர்கிட்ட அன்பு கூறுவதுன்னு சொல்லிட்டு, ஆனா அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டவைகளும் அல்ல, ஆரவானவைகளும் அல்ல. இது எப்படி புரிஞ்சு? இதே மாதிரி கர்த்தர் இயேசு கூட ஒண்ணு பேசுறான், என்னுடைய முகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வருஷம் கொஞ்சம் நல்லா படிக்கலேன், ரொம்ப வினோதமா நுகம் நுகம் என்னுடைய பாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எப்படி லகுனா என்ன இப்ப படி, என்னுடைய பாரம் உங்களுக்கு லேட்டாகும், லேட்டாக அது பேர் என்ன பாரமா இருந்தா அது என்னவா இருக்காது? தேவனத்தான் சொல்றோம், கற்பனைகள் ரொம்ப பாரமானவைகள் அல்ல. இந்த வாழ்க்கை, இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம் கஷ்டம், ஆனா கஷ்டம் இல்லை. தேவனுடைய அன்பு புரிஞ்சிருந்தான், அவருடைய இரக்கம் அவருடைய தயவு புரிஞ்சிருந்தான். அவருடைய குமாரன் மூலம் நமக்கு இருக்கிற மன்னிப்பு புரிஞ்சிருந்தான். இது வந்து ஒரு பெரிய பாரமே, ஆனா மனசு மாற்றவே. அப்ப நான் உங்கள் சித்தத்தின்படியே நான் வாழ்வேன்,
நான் முயற்சிக்கிறேன். உங்கள் கிருபை எல்லாம் உணர்ந்து அதுக்கு என்னை உட்படுத்திக் கொள்வேன். கண்டிப்பா நான் சில சமயங்கள் தவறுவேன், பலவீனமாயிடுவேன். ஆனா எனக்கு தெரியும் உங்க குமாரன் மூலம் எனக்கு அந்த மன்னிப்பு இருக்குது. எனக்கு இறங்குவீங்க, என் பலவீனம் தெரிஞ்சவர் நீங்க, நான் மண்ணானவன் தான் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அதன்படி நீங்க உங்க அளவில்லாத அன்பு காமிப்பீங்க. அந்த அன்பு நம்பிட்டு தான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஒரு ஜீவிதத்துல வரணும் ஒரு பொதுவா கான்சன்ட்ரேஷன் சமயங்கள்ல சகோதரர்களுக்கு அது ஒரு கேள்வி. இந்த சகோதரர்கள் மூலம் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஜீவியத்தில் நுழைவது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. நாம பாவிகள் ஆச்சு, நாம் எப்படி இந்த பரிசுத்தமான ஜீவியத்தில் கர்த்தருடைய அடிச்சுவிட பின்பற்றி அவரை போல நடக்கிறது நம்மளால அங்க முடியாது. நிறைய பேருக்கு கான்சன்ட்ரேஷன்ல ஒப்பு கொடுப்பதுக்கு என்னவா இருக்குது, தடையா இருக்கு. பரவாயில்ல, கான்சன்ட்ரேட் செஞ்சுட்டவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு கூட என்னவா இருக்கு, தடையா இருக்கு. தயக்கமாயிருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா ஒரே விஷயம் தான், தேவனுடைய அன்பு இறக்கம் புரியலன்னா தான் இந்த பயம் வரும். அவருடைய அன்பு இறக்கம் புரிஞ்சு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, காலையோடு அவருடைய இறக்கங்கள் என்ன இருக்கு, புது சைடு. அந்த வார்த்தை என்ன வேற எங்கேயாவது படிப்பீங்களா, தேவனுடைய இறக்கம் நமக்காக அவர் கொண்டெடுக்கிற இறக்கம் காலைதோறும் என்ன இருக்கு, புதுசாயிடு. பட்சம் என்ன இருக்கு, எப்படி பாருங்க தேவன் அன்பு வைக்கிறான், எப்படி பாரு. நான் நேற்று வச்ச மாதிரியே உண்மையில என்ன பண்றது இல்லை, இறக்கம் வச்சிருக்கு. அது நேற்று வச்சேன், இன்னைக்கு காலையிலிருந்து என்னது, இன்னைக்கு உங்க சூழல் எப்படி, உங்க பலவீனங்கள் எப்படி, உங்க மனசு நினைவுகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என் இறக்கம் உங்களுக்கு கிரியேட் செய்யும். இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு இன்னொரு ஆங்கிள், நாளைக்கு தகுந்த என்ன மாதிரி தேவன் எப்படிப்பட்ட ஒரு தந்தை நமக்கு பரலோகத்தில். இதெல்லாம் புரிஞ்சிருந்தா உடன்படிக்கை செய்வதுமோ தயக்கம் இருக்காது, செஞ்சதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றுவதிலையும் தாமதம் அங்கு இருக்காது. தொடர்ந்து முன்னேறி போகிறதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால அந்த தாய்க்கு அரண்மனையிலிருந்து கட்டளை மாத்திரமே வராமல் அதை நிறைவேற்றுக்கு தகுந்த உபகரணங்களும் வந்தது போல நமக்கும் தேவன் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இப்படித்தான் செஞ்சிருக்கிறான். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு கொடுத்துட்டு பரிதவிக்கிறதுக்கு நம்மை அவர் விடுவதற்கு அவர் இரக்கமற்றவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளோம். அவருடைய பரிசு தாவி தராது. எப்பெல்லாம் அவருடைய கற்பனை கடைபிடிக்க கஷ்டமா அவர் அனுமதி கொடுக்குறாங்க, நீங்க எப்ப வேணா எங்கிட்ட வரலாம், எங்கிட்ட பேசலாம், நான் ரொம்ப பிஸி எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நீங்க ஃபீல் நல்லா ஃபீல் பண்றீங்க, செபத்துல இருக்கிட்ட வாங்க, தைரியமா வாங்க, எவ்வளவு பெரிய கருமை சார் புரிஞ்சு. சரி, இப்ப இந்த தாய் விஷயத்துக்கு வரலாம். இந்த மாதிரி சூழல்ல குழந்தை அந்த தாயினுடைய கையில் இருந்துச்சு இல்லைங்களா, அப்ப அந்த தாயினுடைய நிலை கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சது. ஏன்னா காலையில அந்த குழந்தைய வச்சு விட்டாங்க, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இருந்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம், பயம். எப்போது யாரு கண்ணில் இது மாட்டிருப்போம், வெளியே யாராவது நடந்தா ஒருவேளை அது பார்வோனுடைய வீரர்களா இருக்குமோ சொல்லிட்டு குழந்தைய மறைச்சிருப்பாங்க. அது அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாய் மேல கை வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நினைச்சு பாருங்க அந்த தாய்க்கு எப்படி இருந்தது. ஏன்னா இப்ப அந்த குழந்தை அரண்மனையினுடைய குழந்தை, இப்ப யாருடைய பாதுகாப்பு இருக்கு அந்த குழந்தைக்கு, இல்ல யாருடைய பாதுகாப்பு இருக்குது, அரண்மனையினுடைய பாதுகாப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு. பாருங்க அது ரொம்ப, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்துருக்கும். இப்ப அந்த குழந்தை அடிச்சுனா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வெளியே முடிச்சு போய் அந்த கோர்ட்டை கூப்பிட்டு விளையாடிட்டாங்க. ரொம்ப வித்தியாசமான சூழல் இல்ல, வாங்க எப்படி அழைச்சு பாருங்க, கொஞ்சம் சிரிக்க வைங்க, ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, நீங்க நான் அர்ப்பணிச்சா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குமாரரும் குமாரத்து என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க. இது என்ன பயம், நம்ம எப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தோம், வெளியே வந்தோம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சுக்குமோ இல்லைங்களா, பிசினஸ் இறங்கினா கட்டம் ஆயிடுமோ, உனக்கு சம்பளம் தருவாரோ தரமாட்டாரோ, வேலை நிலைக்குமா நிலைக்காரோ, என்ன பயம். அந்த அம்மா பயந்த மாதிரி இல்லைங்களா, நமக்கு ஆனா என்னைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், அப்ப இருந்து நமக்கு என்ன பாதுகாக்கிறது பல்லட்டு தெய்வீக ஜுவலன் ப்ரொடக்ஷன் தெய்வீக பாது பரலோகத்தினுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் யாருக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும் இல்லையா? சங்கீதம் 34 ஒரு நல்ல வசனம் இருக்கு இல்லைங்களா, வாசிங்க 34:7. இதெல்லாம் எப்ப உணர்வோம் வாசிங்க. யாருக்கு சொந்தம் தெரியல, புதுசா வந்திருக்கிற சகோதரர்கள் இதுக்கு முன்னால நல்லா வாசிச்சிருப்பீங்க, இது நமக்கு தான் நெக்ஷன் இருக்கலாம் மன்னிக்கணும். இந்த வசனம் வந்து யாருக்கு தான், தேவ நேரத்தில் உடன்படிக்கை பண்ணிட்ட அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில உறுதியோடு கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி தீமை பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல பலவீனமான சரீரத்துல போராடி கொண்டிருக்கிறார்களே அருமையான தேவனுடைய சின்னங்கள், அவங்களுக்கு அவங்க குறைவுகள்ல தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. சும்மா கிறிஸ்தவர்கள் பேர் சொல்லிட்டு சும்மா சதைக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறவர்களுக்கு கிடையாது. தேவனே பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுப்பார், அந்த நோக்கம் இவங்க கிட்டத்தான் நிறைவேறிட்டு இருக்கு, இவங்களுக்கு தான் கொடுப்போம். ஹெவன்லி ப்ரொடெக்ஷன் வசனம் என்ன நினைச்சீங்க, இது இமேஜ் கற்பனை பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். நமக்கு நம்மை சுற்றி யார் வந்து பாதுகாக்கிறாங்க, தேவ தூதர்கள். தூதர்களுடைய வல்லமை பழைய ஏற்பாட்டில் சில இடங்கள்ல தென்பட்டு, ஒரு தூதருக்கு என்ன வல்லமை, ஒருவேளை 2-3 தூதர் தேவன் நமக்கு அப்பாயின் பண்ணியிருந்தாலும் என்ன வல்லமை நினைச்சுக்கோ. இந்த உலகத்தில் இது ஒரு செக்யூரிட்டி எங்கேயுமே ஆகும், ஆனா கண்ணுக்கு புலப்படாத அந்த பாதுகாப்பு நம்மை சுற்றி எப்போதும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உலகத்துல இருக்கும்போது மறுபடியும் வீட்டுக்கு போற வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் கூட என்ன ஆகும் அந்த ரொம்ப ஆச்சரியமான வசனம், ரொம்ப பெரிய வசனம் இது. இந்த வசனத்துல வசனம் கொடுக்கக்கூடிய கருத்தினுடைய ஒரு 20% புரிஞ்சாலே என்னுடைய கருத்து இந்த உலகத்தில் நாம் இருக்கோம், வெளியே போகும்போது அதாயிடுமா இதாயிடுமா வெயில் ஆயிடுமா பனி ஆயிடுமா பண்ணி ஆயிடுமா இல்லைங்களா, பிசினஸ் அப்படி போயிடுமா வேலை அப்படி ஆயிடுமா, ஆனா அதெல்லாம் முன்னே இருக்கும் நம் அந்த தாய்க்கு இருந்த மாதிரி நமக்கும் இருந்துச்சு. ஆனா எப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளானோமோ வழி நாள் உடன்படிக்கை செய்துட்டு அப்போ இருந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கேரண்டி. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லலாம்னா, ஒருவேளை நம்முடைய தேவைகள் வரும்போது தூதர்கள் வேற வேலையில் இருந்தா கூட உடனே அவங்க யாருக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிடுவாங்க, தேவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் ரீப்ரெண்ட் அந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் பரலோகத்தின் வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது நம்முடைய தேவைகள் இருந்தாலும் கூட உடனே தேவனுடைய சன்னதிக்கு போறாங்க, போயிட்டு நம்ம நிமித்தம் உத்தரவு வாங்கிட்டு இன்ஸ்டன்ட் அடுத்த செகண்ட் இங்க இருக்கு. என்ன மாதிரி இதெல்லாம் இருந்தாங்க, ஆனா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காரு. அப்ப நல்ல வேலை பதில் இப்ப சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப தெளிவாயிடுச்சு நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். ஏன்னா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண என்ன ஆயிட்டுன்னு சொல்லிட்டீங்க, ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப நான் உடன்படிக்கைப்படுறேன் அப்படின்லாம் நினைக்கல. நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பேச்சு நடக்கும், நிச்சயம் நடக்கும், நமக்கும் சிக்னல்ஸ் வரும் உலகத்தாருக்கு வரது போல, நமக்கும் நஷ்டங்கள் வரும் அனுமதிப்பாங்க தேவன், அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு ஒன்று அனுமதிக்கப்பட்டா அது நன்மையாக இருந்தால் மாத்திரமே அதை யார் அனுமதிப்பான் நம்ம வாழ்க்கையில், அது ஒரு இழப்பா இருந்தா கூட அது வந்துட்டா கூட ஏன்னா தேவன் அனுமதிச்சாங்கன்னா அது மூலம் நமக்கு என்ன இருக்கும் ஒரு ஆவிக்குரியம், அது பார்த்த நாள் மாத்திரமே அனுமதிப்பாங்க. அப்படி ஆவிக்குரிய நன்மை இல்லாம எந்த கஷ்டங்களும் என்ன பண்ண மாட்டாங்க தேவன், அந்த ஒரு தெய்வீக பாதுகாப்பு அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு அங்க கிடைச்சது இல்லைங்களா. சோ அதே போன்ற அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு அங்க இருக்கும். ஒரு வருஷம்